திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா சித்சபேசா சிவ சிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி திருச்சிற்றம்பலம் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்ப இங்கு யாவரும் இல்லை புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னோம் தவன சடை மூடி தாமரை யானி. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கடல்களை எனது மனம் மொழி மெய்களால் வழுத்தி கொண்டு திருமூல தேவநாயனாரின் பொன்னார் கழல்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றிக்கொண்டு அருமையான முறையிலே நமக்கு நாள்தோறும் சிவசிந்தனையில் நம்மை திளைக்க வைத்துக் கொண்டிருக்கும் சைவம்.org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம், நம்ம நேற்று வந்து இந்த நல்குறவு அப்படிங்கறது பார்த்தோம். இந்த நல்குறவு அப்படிங்கறதே ஏன் வருது அப்படின்னா, அதாவது இந்த வறுமைங்கிறதே ஏன் வருது அப்படின்னா, அதற்கு காரணம் தீவினை தான், அதுதான் அதுக்கு வித்து. அதனால அந்த ஒரு கவனமாக நாம் வந்து நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும். அதை செய்தால் நமக்கு இந்த வறுமை என்பது வராது. ஆனா என்ன வந்தாலும் சிவபெருமானை வழிபடுறதை நிப்பாட்டக்கூடாது. அந்த வழிபாடு சரியா இருந்தால், நாம வினைப்பயனை நுகர்ந்து கொண்டிருந்தா கூட சாமி வந்து கொஞ்சம் மாத்தி கொடுப்பாரு நமக்கு. இப்ப போன பிறவியில நம்ம சிவபுண்ணியங்கள் செஞ்சிருக்க மாட்டோம், வீண் விரைய நிறைய செய்திருப்போம். அதனால இந்த பிறவியில கொஞ்சம் வறுமையை கொடுக்கலாம். ஆனா இந்த பிறவியில நல்ல சிவபுண்ணியம் செய்து வழிபாடு செய்து கொண்டிருந்தா சாமி உடனே மனமகிழ்ந்து நமக்கு ஒரு மாறுதல் செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன வந்தாலும் வழிபடணுங்கிறதத்தான் தலையாய நூலாகிய சிவஞான சித்தியார், வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி. அளவுக்கு அதிகமா பணம் இருந்தா இறைவனை வழிபட தோணாது. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லைனாலும் இறைவனை வழிபட முடியாது, அவங்க அந்த கரக்கத்திலே இருப்பாங்க. ஆனா இவரை வழிபட்டோம் என்றால் கண்டிப்பாக அந்த வறுமையானது நீங்கும் என்பதுல எந்தவித ஐயப்பாடும் இல்லை. ஆக அதை தொடர்ந்து இன்று அக்னி காரியம். அக்னி காரியம்னா ஹோமம் பண்றது, தீ ஓம்புதல்னு சொல்லலாம், ஹோமம் வளர்த்தல், ஆகுதி எல்லாம் சொல்லலாம். இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகம் நலம் அடைவதற்காக, பகை விலகுவதற்காக, பொருள் வேண்டிய பொருள். இப்ப நம்ம ஒரு சிவபுண்ணியம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், பொருள் வேணும், அந்த பொருள் மிகுவதற்காக, ஞானம் சித்திக்க, இதுக்கெல்லாம் இந்த தீ ஓம்புதல் இன்றியமையாதது. முறையா இந்த மாதிரி அக்னிகாரியம் நடந்தா நாட்டுல வறுமைங்கிறதே வராது, மக்கள் வந்து நல்குறவு அப்படிங்கிற ஒரு துன்பத்தை அனுபவிக்க மாட்டார்கள். அதனால அதை நாம மனதிலே கொள்ள வேண்டும். அதுல ஒரு பாடல், வசையில் விழுப்பொருள் வானும் நிலனும் திசையும் திசை பெற தேவர் குழாமும் விசயம் பெருகிய வேத முதலாம் அசைவிலா அந்தனர் ஆகுதி வெட்கிலே. வேள்வி வெட்பதால் என்ன பயன், நல்ல குற்றமற்ற பெருமை வாய்ந்த செல்வம் விண்ணிலும் மண்ணிலும் திசைகளில் வாழ திக்குகள் அதான் திசைகளில் வாழக்கூடிய திக்கு பாலகர்கள் எல்லாரும் வெற்றி எய்வதற்கும் வேத வித்துக்களாகிய அந்தனர்கள் வந்து சலிப்பில்லாம அக்னிகாரியம் செய்யணும் அப்படிங்கறது சொல்லப்பட்டிருக்கு. அந்த கருணையும் ஒழுக்கமும் உடையவர்கள் இந்த அந்தனர்கள். அடுத்து என்ன சொல்றாரு, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, ஆகுதி வேட்கும் அருமறை அந்தனர் போகதி நாடி புறங்கொடுத்துண்ணுவார், தாம் விதி வேண்டி தலைப்படு மெய்னறி தாமறிவாலே தலைப்பட்டவாறு அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து வீடு பேற்றை விரும்பி எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு எஞ்சி இருக்கத சாப்பிடுவாங்க அப்படின்னு அழகா ஐயமிட்டு உண் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. அதற்கு ஏற்ப அவங்க அங்கனம் வாழ்வார்கள். அந்த ஈத்துவக்கும் இன்பம் இருப்பதனாலதான் மறுமையிலையும் அவங்களுக்கு நன்மையே விளையும் அப்படிங்கறது சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து அனைத்துணை அந்தனர் அங்கியுள் அங்கி அனைத்துணை வைத்ததின் உட்பொருளான இணைத்துணை யாமத்து இயங்கும் பொழுது துணையணை ஆயதோ தோய் நெறி ஆமே. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்னிகாரியம் வந்து சிவயோகமாக முதிரும். சிவபூஜையிலேயே அக்னிகாரியம் எல்லாம் உண்டு. அது அக்னிகாரியத்தோட சிவபூஜை பண்றவங்களும் இருக்காங்க, அத பாவனையில செஞ்சு சிவபூஜை பண்றவங்களும் இருக்காங்க. சிவபூஜையில ரெண்டு இருக்கு, ஒண்ணு எல்லா கிரியைகளையும் முறைப்படி செய்தல், அப்படி செய்ய இயலாதவர்களுக்கு சில கிரியைகளை பாவனையால் செய்யலான்ட்டு இருக்கு. இப்ப அதுல அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்தணர்கள் வந்து ரெண்டு ரெண்டு அக்னி இருக்கு, அந்த நெருப்பை எடுக்கிற அந்த ஆகுதி வருது இல்லையா, அந்த வேள்வித்தி, அதுல வந்து பிராணாகினியும் இருக்குதான். அந்த அக்னி அணையிற வரைக்கும் தியானித்து வழிபடணும், வழிபடணும். அதோட தத்துவார்த்தமா இணைஞ்ச இயமம் முதலான யோக உறுப்புகள் அது ஒன்று இயங்கி அப்படி அழகா செயல்படும் பொழுது யோக நெறி விளையும் உயிர்க்கு அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு. அப்ப புறத்தே ஓம்பக்கூடியது வைதிகாக்கினி, அகத்தே ஓம்பக்கூடியது பிராணாக்கினி, ரெண்டும் ஒன்னார வரைக்கும் தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். இங்க உள்ள வந்து பிராணனையே அக்னியா பாவிச்சு அந்த இதை செய்யணும். அப்போ அது வந்து நமக்கு தெளிவாக அந்த யோக நெறி விளையும் அப்படின்னு சொல்லுகிறார். யாமம் அப்படின்னு ஒரு சொல் வருது. அந்த யாமம்ங்கிறது அட்டாங்க யோகத்தில் உள்ள சொல். அட்டாங்க யோகம்னா என்னதெல்லாம் பாத்தீங்கன்னா, இயமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம், அதான் யாமம்னு வருது. பிரத்யாகாரம், அடுத்து தாரணை, தியானம், சமாதி, இது எல்லாம். இவற்றை எல்லாம் என்னன்னு கொஞ்சம் எளிதாக நான் பார்த்து நமக்கு புரியற மாதிரி கொஞ்சம் எளிமையா, அதை நின்று ஒழுகுபவர்களோட நிலை வேறு. ஆனா நம்ம இப்ப என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அட்டாங்க யோகம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிடலாம். இயமம், அதுதான் நம்ம இவ்வளவு நாள் சிந்திச்சது திருமந்திரத்துல. தீது அகற்றல், புலன்களை ஒடுக்குவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்யணும். தீதடக செய்யக்கூடாத விஷயங்களை, இந்த டோன்ஸ்னு சொல்றோம்ல இங்கிலீஷ்ல, அந்த மாதிரி விஷயங்களை பூரா நிறுத்தணும். அது என்னதெல்லாம், பொய் சொல்லக்கூடாது, கொலை பண்ணக்கூடாது, களவு பண்ணக்கூடாது, கள் உண்ணக்கூடாது, பொருளாசை, ரொம்ப பொருள் மேல செல்வத்தின் மேல ரொம்ப பிடிப்பு, இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதாவது ஞான நூல்கள்ல நன்மக்களுக்கு எதெல்லாம் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்களோ அப்படி விளக்கப்பட்ட தீய செயல்களை எல்லாம் விளக்குவது இயமம். அடுத்து நியமம், டூஸ், செய்யத்தக்க கடமைகள், அதாவது விதிமுறைப்படி வலுவாது ஒழுகுதல். அந்த ஞான நூல்கள்ல என்னென்ன விதிக்கப்பட்டிருக்கோ அந்த அறச் செயல்களை மேற்கொள்ளுதல். சரி, மூணாவது ஆதனம். ஆதனம்ங்கிறது ஆசனம். அது அந்த யோக நெறிக்கு நம்ம பல வகையான ஆசன பயிற்சிகளால உடம்பை நெறிப்படுத்த வேண்டும். நாலாவதாக பிராணாயாமம், மூச்சு காற்ற வசப்படுத்தி ஒரே நெறியில இயங்க செய்யணும். இந்த ரேசகம், பூரகம், கும்பகம்னு மூன்று வகையா அந்த சுவாசத்தை என்ன பண்ணணும், ஒரே நெறியில இயங்க செய்யணும். அடுத்து பிரத்யாகாரம், இந்த ஐம்பொறிகள் இருக்கு இல்லையா, மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த அஞ்சையும் ஒரே நெறியில அடக்கணும். அது எல்லாம் ஒவ்வொரு பொறியும் ஒவ்வொரு புலன் மேல செல்லும், அப்படி செல்ல விடாம தடுத்து அதை ஒருங்கு நிறுத்துதல், அதுதான் பிரத்யாகாரம். அடுத்து ஆறாவது வந்து தாரணை. தாரணைனா மனச ஒருநிலைப்படுத்துதல், அதாவது மனசை அடக்கி குறித்த பொருளில் நிறுத்த, நமக்கு குறித்த பொருள் என்னது, பரம்பொருள் தான், அவர்கிட்ட நிறுத்துறது. ஏழாவது தியானம். தியானம் அப்படின்னா விடாது நினைத்தல் இறைவனை, அதான் இடையரா சிந்தனை. இறைவனுடைய அருவத்திருமேனியை இடைவிடாது சிந்தித்துக் கொண்டே இருத்தல், எப்பவும் அதே நினைச்சிட்டு இருக்கணும். அப்புறம் எட்டாவது வந்து என்னது, சமாதி. சமாதி அப்படின்னா என்னதுன்னா நிட்டை, நிட்டை கூடல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அதாவது தன்னை மறந்திருத்தல், பரம்பொருளோட நம்மோட மனத்தை ஒன்றுபடுத்தி நிறுத்துதல். இப்போ யான் என்னும் முனைப்பு ஒடுங்கணும், தன்னையும் உலகத்தையும் மறந்து இறைவனோடு ஒன்றி நிற்கக்கூடிய ஒரு நிலை. அதாவது தியானிக்கப்படும் பொருளாகிய கடவுள் பரம்பொருள், அவர்கிட்ட நம்ம மனத்தை ஒருவழிப்படுத்தி நிலை பெறச் செய்தல், இதுக்கு பேர் தான் என்னது, அந்த சமாதி அப்படிங்கிறது. ஆக இந்த எட்டு அங்கங்களிலையும் பயிற்சி நிரம்பிய ஆன்மா தன்னை மறந்து சிவபெருமானோட ஒன்றி நிற்கும், அதுதான் மிக மிக முக்கியமான ஒரு நிலை என்று மிக அழகாக நமக்கு நம்முடைய சித்தாந்த நூல்கள் எடுத்து கொடுக்கின்றன. அதனால அந்த கருத்தை வந்து நம்ம என்ன சிந்தி கொள்ளலாம், மனதில் வைத்து இந்த பாடலை நம்ம சிந்திக்கிறோம். ஏன்னா சைவ சித்தாந்தம் உணர்த்தக்கூடிய தவம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரியை கிரியை யோகம், அதன் மூலமா கிடைக்கக்கூடிய ஞானம். ஏன்னா அந்த ஞானம் இல்லைன்னா நமக்கு முக்தி கிடையாது. மேல் சரியை கிரியா யோகங்களை செய்துளி நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடாவாகலான் அப்படின்னு சொல்லியிருக்கார். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டும். இந்த யோகம்னாலே ஒன்றுதல் தானே, அப்படி ஒன்று இருப்பதற்கு இந்த எட்டும் அங்கமாக இருக்கிறது. ஆக இதை நாம் மனதிலே எடுத்துக்கொண்டு அவர் சொன்ன மாதிரி மனசை அதிலே திளைக்க செய்ய வேண்டும், பரம்பொருளில் திளைக்க செய்ய வேண்டும், இதுதான் நெறி. சரி, ஆக ஞானம் வரணும், அதுக்கு இறைவனுடைய திருவடி தான் நமக்கு துணையா இருக்கும். உற்றார்க்கு உறுதுணையாவன ஐயாரன் அடித்தளமே. அத நாம என்ன செய்யணும், சிக்குன்னு பிடிக்கிறதுக்கு இத்தனை வழி வகைகளை நமக்கு சைவ சித்தாந்தம் எடுத்து கொடுக்கின்றது என்று நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த வகையிலே இதனை சிந்தித்து கொண்டு இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நெய்நின்றெறியும் நெடுஞ்சுடரே சென்று மை நின்றெறியும் வகையறிவார்கட்கு மை நின்றவிழ்தரும் அத்தினம் ஆமென்றும் செய் நின்ற செல்வ மதியதுவாமே அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த ஆகுதி வேட்டல், அதாவது ஹோமம் செய்தல், ஆகுதின்னா அந்த ஹோமத்துல அப்படி நெய் ஊக்குறது, நெய் நின்றெறியும் நெடுஞ்சுடர்னு சொல்றது ஹோம வளர்க்கறது தான். இத செஞ்சா ஆணவ மலத்தை சுடுதல் அப்படிங்கறத சொல்றார் இந்த பாடல்ல. இந்த நெய்யானது எரிகின்ற நெருப்புல ஊத்துறோம், அப்ப சிவாக்னியானது வலஞ்சுழித்து எழுகிறது. அந்த அக்னி அகத்தே சென்று நம்மை அனாதியே, கேவல நிலையிலிருந்து நம்ம கூட இருக்கு இல்லையா, அந்த அனாதியே பற்றி நிற்கக்கூடிய ஆணவ மலமாகிய இருளை எரிய செய்கிறது. எவ்வளவு ஒரு நல்ல விஷயம்னு பாருங்க. இது ஒரு அருமையான அந்த உபாயத்தை யாரெல்லாம் உணர்கின்றார்களோ அவங்க எல்லாம் அப்படி உணர்ந்த தினமே அந்த மலக்கட்டுகள்ல இருந்து நீங்குறாங்க. அது நீங்கக்கூடிய அது நல் நாள் அத்தினம் ஆம் என்றும் இல்லையா, அதுல இருந்து நீங்கக்கூடிய அது நல்ல நாள். அந்த நாள்ல பெறுதற்கரிய செல்வம் என்னதுன்னு பார்த்தா ஞானம், அந்த ஞானம் கிடைக்கும். செய் நின்ற செல்வம்னு கொடுத்துருக்கு இல்லையா, அது வந்து என்னது, பெறத்தக்க அரிய செல்வமாகிய ஞானம் கிடைக்கும். அப்போ புற ஆகுதி வந்து அக இருளை போக்கும் அப்படின்னு யார் உணர்கின்றார்களோ அது மோட்ச தினம், அதுதான் மெய்ஞானம். அப்படின்னு சித்தாந்தம் நமக்கு சொல்லுது. அந்த கருத்தை அவர் நமக்கு தெளிவாக இந்த பாடலிலே எடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக பாலி அகலும் எரியும் திரிபோல் இட்டு ஊழி அகலும் உருவினை நோய் பல ஆழி செய்தங்கி உதிக்க அவை விழும் வீழி செய்தங்கி வினை சுடுமாமேங்கிறார். வினையும் கெட்டுரும், ஆணவம் கெடுதுன்னு பார்த்தா அப்புறம் கண்மமும் கெடும். பெரிய அகல், அப்புறம் விளக்கு திரி, அது மாதிரி அகல் வந்து உடல், திரி வந்து வினை, அந்த எரி வந்து நோய். நோய்ங்கிறது பிறவி நோய் தான். அப்படி அத மாதிரி அந்த விளக்கு எரியற மாதிரி அக்னி காரியத்தினால ஊழிக்காலம் நம்மை பற்றி நிற்குது இல்லையா, நம்ம செஞ்ச பல வினைகள் எல்லாம், அந்த வினைகள் அந்த அவற்றின் அந்த தீவினைகளின் அந்த பாவத்தின் பயனாகிய துன்பங்கள் அது பல. இங்க இந்த வட்டமான ஹோம குண்டத்துல அக்னி தோன்ற இந்த வினைகள்லாம் அந்த குண்டத்துக்குள்ளே, இப்படி ஒரு பாவனையில நம்ம வழிபடணும், அப்ப நம்முடைய வினைகள்லாம் வெந்து ஒளியும் அப்படிங்கறத நமக்கு அழகாக எடுத்து சொல்லியிருக்க. நமக்கு துன்பத்தை தரக்கூடிய ஊறு விளைவிக்கக்கூடிய இரு வினைகள் அது நீங்கும். அத சொல்லியாச்சுன்னா அடுத்து என்ன சொல்றாரு, பெருஞ்செல்வம் கேடென்று முன்னே படைத்த அரும் செல்வம் தந்த தலைவனை நாடும் வரும் செல்வத்து இன்பம் வர இருந்தெண்ணி பருஞ்செல்வத்தாக ஆகுதி வெட்க நின்றாரே அப்படின்னு சொல்றாரு. பெருஞ்செல்வம் உலக செல்வம், அருஞ்செல்வம்ங்கிறது ஞானம், வரும் செல்வம்ங்கிறது முக்தி, பருஞ்செல்வம்ங்கிறது அக்னி. இப்ப என்ன சொல்றாரு, பெருஞ்செல்வத்தால என்ன வருது, கேடு வருது. ஏன்னா அதனால ஞானம் வரப்போறது கிடையாது, நான் பெரிய செல்வந்தன் அப்படிங்கிறதுனால எனக்கு இவ்வளவு வயல் இருக்கு, எனக்கு இவ்வளவு பொருட்கள் விளைந்து வருகிறது, எனக்கு இவ்வளவு பெரிய செல்வம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த உணர்வு தான் அதுல இருக்கும். இதுக்கு என்ன, இந்த ரெண்டுக்கும் காரணம் என்னன்னா நம்ம செஞ்ச வினைதான். அதனால நம்ம கேடென்று முன்னே படைத்த அரும் செல்வம் தந்த தலைவனை நாடும். அதனால நம்ம என்ன செய்யணும், ஞானத்தை தந்த இறைவன், நமக்கு ஞானம் தானே வருமா, ஆன்மா வந்து தானே உணராது, இறைவன் தானே உணரக்கூடியவர். ஆனா உணர்த்தானாதான் உணரும் ஆன்மா. அப்ப ஞானத்தை அவர் தான் நமக்கு பல வகையிலும் உணர்த்துகின்றார். நூல்களின் வாயிலாக, நாம சொல்லக்கூடிய நாமாவளி அந்த ஜபத்தின் வாயிலாக, செய்யக்கூடிய பூஜையின் வாயிலாக, அக்னி காரியத்தின் வாயிலாக, அந்த மந்திரங்களின் வாயிலாக, அந்த கிரியைகளின் வாயிலாக, இந்த பாடல்களை இப்படி சிந்திக்கும் போது அதன் மூலம், இந்த எழில் ஞான பூஜையின் மூலம் இப்படியே அவர் தான் நமக்கு என்ன செய்யறார், ஞானத்தை அதாவது நல்ல குருநாதரை வைத்து நமக்கு தருகின்றார். அந்த குருநாதரை அதிட்டு இருந்து நமக்கு அவர் அனுக்கிரகம் செய்கிறார். அதனால அந்த ஞானத்தை தந்த இறைவனை நோக்கி, அதாவது வரும் செல்வம் முக்தியை தரக்கூடிய செல்வம் அது வரப்போகுது இல்லையா, அதுக்காக அக்னியில ஆகுதியை வேட்டார்கள் அந்தனர்கள் அப்படின்னு அழகா எடுத்து காட்டியிருக்கு. அப்போ அக்னி காரியம் பண்ணுனா முக்தி கிடைக்கும் அப்படின்னு தெளிவா நமக்கு உணர்த்தி சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கும் சிவபூஜைக்கு ஹோமம் செஞ்சு சிவபூஜை பண்ணக்கூடியவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. பெரிய புராணத்திலயும் நம்ம இதெல்லாம் பார்த்திருக்கோம், திருநீல நக்கருடைய வரலாற்றுல எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதற்கு அந்த சிவாக்னிங்கிறத நமக்கு அவ்வளவு ஒரு நல்ல விஷயங்களை தரும் அப்படிங்கறத நம்ம ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன் சுடரானை ஒப்பில் உலப்பிலி நாதனை ஒன் சுடராகி என் உள்ளத்திருக்கின்ற கண் சுடரோன் உலகேலும் கடந்த அத்தன் சுடர் ஓமத்தலைவனும் ஆமை. ஓமத்தலைவன் யாருன்னா சிவபெருமான் தான், அவர் தான் இயமானன் எஜமானன். ஒன் சுடர் அவர் வந்து என்ன செய்யறாரு, அந்த சுடர் வடிவான ரிஷபத்திற்கு, ஒளி பொருந்திய சுடர் வடிவான ரிஷபத்துக்கு அவர் தான் தலைவர். ஒன் சுடர்ங்கிறது ஞானத்தையும் குறிக்கும். உலப்பிலிநாதன் அப்படின்னு சொல்லியாச்சு. சம்ஹார காலத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தோம், நம்ம எல்லாத்தையும் தனக்குள்ள ஒடுக்கிடுறாரு, சுவாமி மட்டும்தான் இருப்பார். அப்போ இல்லையா, சங்காரகாரணன்னே அவருக்கு ஒரு பேர். அப்படி இருக்கிறதுனால அவரை உலப்பிலிநாதன் அப்படின்னு சொல்லி அழகா சொல்ற தேவர்களுக்கும் இவர் தான், ஏன்னா அவங்க எல்லாமே இவருக்குள்ள ஒடுங்கிடுவாங்க, அவங்களுக்கு இவர் தான் தலைவராக இருக்கின்றார். அடுத்து அந்த ஒன் சுடர், அந்த சூரியன் சந்திரன் அக்னி அந்த மூன்றையும் கண்களாக கொண்டிருக்கின்றார். அப்ப ஒவ்வொரு உலகத்துல அடங்கி தனித்தனியா இருத்தலும், ஆனா வெப்பம் உடையவன் ஆதலாலும் ஆதல் இல்லாதவன், அதனால உலகேளம் கடந்த அந்தன் சுடர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது காணும் கண்ணுக்கு காட்டும் சூரியன் போல உடனாய் நிற்கின்றார். அதனாலதான் ஓமத் தலைவன் எஜமானன் அப்படின்னு சொல்றோம் அவர். அந்த ஓமத்துள் அங்கியின் உள்ளுருளன் எம்மிரை, ஈமத்துள் அங்கி ரதங்கொள் வானுளன், வேமத்துள் அங்கி விளைவு வினைக்கடர், கோமத்துள் அங்கி குறைகனல் தானே அப்படிங்கிறார். கன்மம் நம்ம செஞ்ச வேணை வந்து நெருப்பு மாதிரி இருக்கான், ஆனா இது வந்து கடல் மாதிரி வந்து அதை என்ன செய்யுது, தகிக்கிறது அப்படின்னு சொல்ற, அணைச்சிருது அப்படின்னு. இந்த ஹோமத்துல அக்னி வருதுல, அதுல உள்ளொளியாக இருப்பவர் சிவபெருமான். இடு அதாவது கடைசில சர்வ சம்ஹார காலத்துல இடுகாடு மாதிரி இருக்கும், எல்லாம் பஸ்பமா ஆயிருது. அப்ப அந்த அந்த ஜுவாலயமும் அவர் தான் பாக்குறார். அந்த ஜுவாலயம் அவர் தான் இருக்கிறார் சம்ஹார காலத்துல. அதே மாதிரி சோம சூரிய அக்னிகள்லாம் அவர் மூலம்தான் நமக்கு ஒளியை தருகிறது. இப்போ வினை கடல்னு சொல்லிட்டார், அந்த வினையாகிய கடலை அதிகப்படாம தடுக்கக்கூடிய வடவாக்கினி, கடலுக்கு நடுவுல ஒரு அக்னி இருக்கும்னு பார்த்தோம் பாத்தீங்களா, கடல் நீரை வெளியே வரவிடாம வைக்கிட்டு, அத மாதிரி இந்த சுவாமியுடைய அந்த நம்ம சுவாமிக்கு நம்ம பண்ணக்கூடிய ஹோமம் அது வந்து நமக்கு வினையை மிக விடாமல் வைத்திருக்கிறது அப்படின்னு அழகா சொல்லியிருக்கார். இந்த ஆகம நெறியில நிற்கிறவங்க எல்லாம் ஹோம தீ வந்து வாகீஸ்வரி வாகீஸ்வரர் கர்ப்பத்தில இருந்து எடுத்த சிவாக்னி அப்படிதான் அதை செய்வாங்க, முறப்படி செய்வாங்க. அப்படி செய்யும் போது அதுல உள்ளவழியா சுவாமி இருப்பார். மரபை பின்பற்ற வேண்டும், நம்ம நம்ம நினைச்ச மாதிரி அபிஷேகம் பண்றது, நாம நினைச்ச மாதிரி பூஜை பண்றது, நாம நினைச்ச மாதிரி ஹோமம் பண்றதுலாம் செய்யாம விதிப்படி ஆகம முறைப்படி ஞான நூல்கள்ல சொன்னபடி மரபு வலுவாமல் வழிபாடு செய்ய வேண்டும். அதனால அதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு அழுத்தம் திருத்தமாக உணர்த்தி இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக அந்தனர் ஒழுக்கம். அந்தனர்னா யாரு அப்படின்னா சுவாமிக்கு இப்ப அக்னிகாரத்தை சொன்னாரு, அடுத்து அந்த அக்னிகாரியம் செய்யக்கூடிய அந்தனர்களை பத்தி சொல்றாரு. அவங்களுடைய தகுதி எப்படிப்பட்டது அப்படிங்கிற அவங்கள பத்தி சொல்வதற்காக அக்னிகாரியத்துக்கு பின்னால இந்த அதிகாரத்தை வச்சிருக்காரு. அந்தனராவோர் அறுதொழில் பூண்டுள்ளோர்னு, அறுதொழிலுங்கிறது என்னெல்லாம், ஓதல் ஓதுவித்தல், வேட்டல் வேட்பித்தல், ஈதல் ஏற்றல், இந்த ஆறு தொழிலும் அவங்களுக்கு இருக்கு. செந்தளல் ஓம்பி முப்போதும் நியமம் செய், தந்தவ நற்கருமத்து நின்றாங்கட்டு சந்தியும் ஓதி சடங்கறுப்பார்களே அப்படின்னு சொல்ற. அவங்க அறுதொழில் செய்வாங்க, அக்னிகாரியம் பண்ணுவாங்க, காலையும் உச்சி பொழுதும் மாலையும் முப்போதும் தவறாது தவ ஒழுக்கத்துல சலியாம நின்று ரெண்டு சந்தியிலையும் வேதம் ஓதி சடங்குகள் செய்கின்றார்கள். கைப்போது மலர் தூவிங்கிற பாடல்ல முப்போதும் தொழ நின்ற முதல்வனேன்னு சொல்வார் நாவுக்கரசு பெருந்தகை. இவங்களைத்தான் அழகா முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன் என்று நம்ம சுந்தரமுத்து சுவாமிகள் போற்றுகின்றார். அவங்க என்னென்ன நியதிப்படி செய்யணும்னு நியமமா மூணு வேளையும் இந்த சந்தியா வந்தனோ மத்தியானிகம் இதெல்லாம் முறப்படி செய்வாங்க அப்படின்னு எடுத்து கொடுத்திருக்கார். இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இறைவனை வேறாக எண்ண மாட்டார்கள், காரணம் ஞானம். வேதாந்தம் கேட்க விருப்போடு முப்பது போதாந்தமான பிரணவத்துள் புக்கு நாதாந்த வேதாந்த போதாந்த நாதனை ஈதாம் எனாது கண்டு இன்புறுவோர்களே அப்படின்னு சொல்லி இறைவன் எப்படி இருக்காருன்னா, நாத தத்துவத்திற்கு அப்பாற்பட்டும் உபநிடதங்களை கடந்தும் பாச பசுஞானங்களை கடந்தும் எழுந்தருள் இருக்கிறார். அதத்தான் வேதாந்த நாதாந்த போதாந்தன்னு சொல்றார். எல்லா நாதனாகவும் இருக்கார், நாதாந்த நாதன் வேதாந்த நாதன் போதாந்த நாதனா இருக்காரு. அவர் வந்து அவங்க வந்து தன்னில் வேறாய் நினைக்காம அவரோடு ஒன்றி இருப்பார்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய இயல்பு என்று நமக்கு கொடுத்திருக்கிறார். காயத்ரியே கருது சாவித்ரி ஆயுதற்கு உவப்பர் மந்திரம் அங்கு உண்ணி நேயத்தேர் ஏறி நினைவுற்று நேயத்தாய் மாயத்தோள் தோயா மறையோர்கள் தாமே அப்படிங்கிறார். மாயையில அவங்க பொருந்த மாட்டார்கள். காயத்ரி மந்திரம் சாவித்ரி மந்திரங்களை ஆராய்வார்கள், அவர்கள் தான் அந்தனர்கள். அந்த ஓதக்கூடிய மந்திரத்தையே தியானிச்சு அன்பாகிய தேர்ல ஏறி எப்போதும் தியானம் பண்ணி தியான பொருளே தாமாய் அப்படியே ஒன்றிருவாங்க. மாயா காரியமாகிய உலக இன்பத்தில் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தோய மாட்டார்கள். அன்பு ஏன் நேயம்ங்கிற தேர் சொல்லியிருக்காருன்னா, அன்பு இல்லாம தியானம் பண்ண ஒரு பலனும் கிடையாது. பின்றா நேசம் திருவம்பாவை சொல்லுது, அயரா அன்பு சிவஞான போதம் சொல்லுது, நேயத்தே நின்ற நிமலன் திருவாசகம் தான், கூடும் அன்பினில் கும்பிடல் பெரிய புராணம். அதனால இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். நேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவுக திருவாசகம் சொல்லுது. அதனால நமக்கு நேயம் என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும். இப்படியும் ஒரு பொருள் கொள்ளலாம், அந்த நேயத்தை நேயம் என்று சொல்லி அறியப்படுகின்ற பொருள் சிவம் அப்படின்னு சொல்லி மாயை அப்படி மாயம் அப்படிங்கிறது கருவியாகு பெயராக அந்த தனுகரண புவன போகங்களை உணர்த்தது அப்படியும் பொருள் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.